الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه، وليكتب بينكم كاتب بالعدل، ولا يأب كاتب أن يكتب كما علمهم الله، فليكتب وليملل الذي عليه الحق، وليتق الله ربه ولا يبخس منه شيئا، فإن كان الذي عليه الحق سفيها أو ضعيفا أو لا يستطيع أن يمل له فليملل وليه بالعدل، واستشهدوا شهيدين من رجالكم، فإن لم يكونا رجلين فرجل وامرأتان ممن ترضون من الشهداء أن تضل إحداهما فتذكر إحداهما الأخرى، ولا يأبى الشهداء إذا ما دعوا، ولا تسأموا أن تكتبوه صغيرا أو كبيرا إلى أجله، ذلكم مقسط عند الله وأقوم للشهادة وأدنى ألا ترتابوا إلا أن تكون تجارة حاضرة تديرونها بينكم، فليس عليكم جناح ألا تكتبوها، وأشهدوا إذا تبايعتم، ولا يضار كاتب ولا شهيد، وإن تفعلوا فإنه فسوق بكم، واتقوا الله ويعلمكم الله، والله بكل شيء عليم. عن ثوبان رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وآله وسلم: من فارق الروح الجسد وهو بريء من ثلاث دخل الجنة: الكبر والدين والغلول. رواه الترمذي، أو كما قال صلى الله عليه وآله وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் காசிமுன் நபியின் ஹதரத் முஹம்மது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் கண்ணியமான மகத்தான சுன்னாக்களை வாழ்வில் அணுவணுவாக பின்துயர்ந்த உத்தம கண்ணியமான சஹாபாக்கள், தபிஊங்கள், தபா தபிஈங்கள், கியாமத் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறை இல்லத்தில் சமூகம் சென்றிருக்கும் கண்ணியமான அன்பான சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ, ஏவிருக்கிறார்களோ, அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று தடை செய்திருக்கிறார்களோ, விலக்கிருக்கிறார்களோ, அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் மரணம் வரைக்கும் முற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் இந்த தில்ஹிஜ்ஜா மாதத்துடைய கடைசி பகுதியில் வீற்றிருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் இஸ்லாமிய புது வருடத்தை அடைவதற்காக காத்திருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை வரவழைக்க நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் நம்மை விட்டும் போய்கொண்டே இருக்கிறது, காலங்கள் நம்மை விட்டும் கழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்நாளில் இந்த எப்படி அகாமத்துக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய கவுண்ட் டவுன்ல எப்படி ஒவ்வொரு நிமிடமும் குறைந்து கொண்டிருக்கிறதோ, இதே போல எங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை விட்டும் கழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்நாட்களில் நாம் சாதித்தது என்னென்று பார்த்தால் எதுவும் கிடையாது, நாம் அடைந்திருந்து பார்த்தால் எதுவும் கிடையாது. இந்த போலியான துனியாவில் அநேகமான மனிதர்கள் போலியாக வாழ்ந்து கொண்டிருப்பதை காண்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே,
இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய எல்லோருக்கும் பல ஆசைகள் இருக்குது. எல்லோருக்கும் ஒரு ஆசை தான் மௌத்துக்கு முன்னால. ஒவ்வொருவருடைய ஆசையும் நான் விரும்பியதை மௌத்துக்கு முன்னால் எப்படியாவது அடைந்து கொள்ளணும். சிலர்களுடைய ஆசை நான் மௌத்துக்கு முன்னால எப்படியாவது ஒரு வீட்டை கட்டி எடுத்துக் கொள்ளணும். இன்னும் சிலர்களுக்கு ஆசை எப்படியாவது நான் மௌத்துக்கு முன்னால ஒரு வாகனத்தை வாங்கி நானும் என்ன செய்யணும், அதை பாவிக்கணும் என்ற ஆசையில சிலர்கள் வாழ்வதை காண்கிறோம். இன்னும் சிலர்களுடைய ஆசை எப்படியாவது வாழ்நாள்ல ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ராவை செஞ்சு கொள்ளணும், அந்த புனித காபாவை பார்க்கணும் என்று இன்னும் சிலர்களுக்கு ஆசை. இன்னும் சிலர்களுக்கு ஆசையை பார்க்கிறோம் எப்படியாவது மௌத்துக்கு முன்னால ஏந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிக்காக செஞ்சு வைக்கணும். இப்படி ஒவ்வொருவருக்கும் பல ஆசைகள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த ஆசையை எப்படி பார்க்கிறாங்கண்டா, மௌத்துக்கு முன்னால இந்த ஆசையை நான் எப்படியாவது அடையணும். சிலர்கள் அந்த ஆசைகளை அடையிறாங்க, இன்னும் சிலர்கள் அந்த ஆசைகளை அனுபவிப்பதற்கு முன்னால மன்னரைய போய் சேர்ந்துடுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வரப்போகிறேன் என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மண்ணால படைக்கப்பட்ட இந்த உடல், இந்த உடல்ல இருந்து ரூஹ் பிரிவதற்கு முன்னால, ரூஹ் எங்களை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால, மூன்று விடயத்துல இருந்து உங்களை நீங்க நிரபராதி ஆக்கிக்கோங்க, உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க. இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, இந்த ஆசையோட ஒவ்வொருவரும் வாழணும். இந்த மூணு பாவமும் என்னிடத்துல இல்லாம நான் மௌத்தாகணும். இந்த மூணு பாவமும் என்னுடைய வாழ்க்கையில வராமல் பாதுகாத்து கொண்டு நான் மௌத்தாகணும் என்ற எண்ணத்தோட வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மிக கவனமாக, மிக நுணுக்கமாக இந்த ஹதீஸ் ஒவ்வொருவரும் கேளுங்க, மிக கவனமாக கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவருடைய உடல்ல இருந்து ரூஹ் பிரியும் போது, உடல்ல இருந்து அவர்கிட்ட ரூஹ் பிரியும் போது, மூன்று விடயத்தை விட்டும் யார் தன்னை நிரபராதி ஆக்கிக் கொள்கிறாரோ, யார் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ, தஹலல் ஜன்னா, அவர் சுவனம் நுழைந்து விடுவார். மிக முக்கியமான மூணு பாவங்களை சொன்னார்கள். அதில் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கிபர், பெருமையை விட்டும் உங்களை பாதுகாத்துக்கோங்கோ. இரண்டாவது சொன்னாங்க, வத்தேன், கடனை விட்டும் பாதுகாத்துக்கோங்கோ. மூணாவது சொன்னாங்க, வல் குலூல், ஏமாற்றத்தை விட்டும் மோசடியை விட்டும் உங்களை பாதுகாத்துக்கோங்கோ. இந்த மூணு பாவத்தை விட்டும் யார் தன்னை பாதுகாத்து கொண்ட நிலையில் தன்னுடைய உடலை விட்டும் அவருடைய ரூஹ் பிரியுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் சொன்ன நன்மாராயம், தஹலல் ஜன்னா, அவர் சுவனம் நுழைந்து விடுவார் என்பதாக சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஷரீஆவை பொறுத்தவரைக்கும், மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் பல பகுதிகளாக உலமாக்கல் பிரித்திருக்கிறாங்க. ஒரு பகுதி இபாதாத், இன்னொரு பகுதி முஆஷரத், இன்னொரு பகுதி முஆமலாத். பொதுவாக எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக மாஷா அல்லாஹ் 90% வீதம் இபாதத்துடைய விடயத்துல நாம் எல்லோரும் முன்னேறி இருக்கிறோம். மாஷா அல்லாஹ் ரமலான் காலத்துல ஜில்ஹிஜ்ஜால இப்படி இபாதத்துடைய விஷயத்தை எடுத்தா மாஷா அல்லாஹ். ஒரு காலம் பள்ளிக்கு குதுபாக்கு வருவாங்க ஜும்மா முடிவதற்கு 5 நிமிடத்துக்கு முன்னால. ஆனா இப்ப ஜும்மாக்கு முன்னாலே நிறைய மக்கள் மாஷா அல்லாஹ் முன்சப்ல வந்து உட்கார்ந்து சூரா கஹப நிறைய இபாதத்துகள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ் இபாதத்துடைய விஷயத்துல கொஞ்சம் முன்னேற்றத்தை காண்றோம். இரண்டாவது முஆஷரத், குடும்பவியல்ல பார்த்தால் மாஷா அல்லாஹ் அதனை முன்பின் இருந்தாலும் 150% மாஷா அல்லாஹ் முஆஷராத்துடைய விடயத்திலேயும் ஏதோ ஒரு மாற்றத்தை எங்க நாட்டுல காண முடிகிறது. ஆனா மூணாவது வகையான பகுதி முஆமலாத், குடுக்கல் வாங்கலுடைய விடயத்தில் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கணும். 99% எல்லோருமே மோசமாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு வீதத்தை தேர்ந்தெடுக்கலாம், 99% இந்த குடுக்கல் வாங்கலுடைய விடயத்துல, இந்த நேர்மையுடைய விடயத்துல, நீதத்துடைய விடயத்துல யாரையும் சூரத்தை வைத்து மதிக்க முடியாது. சூரத்துல பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இவர் ஒரு நபியாக இருக்குமோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்கிறாரு. அவருடைய சூரத், அவருடைய அஹ்லாக், இதெல்லாம் மாஷா அல்லாஹ் நல்லம். ஆனா முஆமலாத்துல ஜீரோவாக இருக்கிறாரு. குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல மிகவும் மோசமாக நடப்பதை நாம் காண்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் விண்ணடர்களே, ஹுகூகுல் இபாத் என்று சொல்லும் போதே ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகளை மார்க்கம் ஏராளம் சொல்லி தந்திருக்கிறது, படித்து தந்திருக்கிறது. ஆனா இந்த ஹுகூகுல் இபாதுடைய விடயத்துல ஒருவர் அநியாயம் செய்துட்டார் என்று சொன்னா அவருக்கு தண்டனை இருக்குது. அவர் ஒரு அடியான் இன்னொருவரை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ்வும் மன்னிக்க மாட்டான். இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனா இந்த ஹுகூகுல் இபாத் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய அந்த உரிமைகளில் கடமைகளில் ஹக்குகளில் இன்று எங்களோட நாட்டில அதாவது எல்லை மீறக்கூடிய அதாவது அதிகமான அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஏமாற்றம் ஏற்படுகிறது எந்த விடயத்தில் என்று சொன்னால் குடுக்கல் வாங்கலுடைய விடயத்துல போலீஸுக்கு போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் வரக்கூடிய அந்த முறைப்பாடுகளில் 150-60 வீதமான முறைப்பாடுகள் இந்த கடன் உடைய கொடுக்கல் வாங்கலுடைய முறைப்பாடை நாம் அதிகமாக கேள்விப்படுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் விண்ணவர்களே, சிலர்களை பார்க்கிறோம் கொடுத்த கடனை எடுக்க முடியாமல் தற்கொலை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சிலர்கள் குடுக்கல் வாங்கல்ல தோல்வி அடைந்த காரணத்தினால யாரால இவர் தோல்வி அடைந்தாரோ தோல்வி அடைய வைத்தவரை கொலை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான அந்த குடுக்கல் வாங்கலுடைய விடயத்துல நாம் நீதமாக நடக்காமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய பல விளைவுகளை நாம் அன்றாடம் பத்திரிகைகள் மூலமாக செய்திகளின் மூலமாக இணையதளங்கள் மூலமாக நாம் அன்றாடம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஷரீஅத் மார்க்கம் பூர்த்தியான மார்க்கம், எந்த குறைபாடும் கிடையாது. இந்த இஸ்லாத்துல அனைத்தும் ஷரீஅத்துல அனைத்தையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மிக மிக கவனமாக இந்த ஹுதுபாவை கேளுங்க. இன்று நடைமுறையில் உள்ள ஒரு பிரச்சனையை நான் உங்களோடு அதாவது பேசலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் வராசத் சொத்தை பற்றி அனந்தர சொத்தை பற்றி அழகாக பங்கு பிரித்து சொல்கிறான். தயமத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று வுதுஐ பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்ற அந்த முறைகளை சில முறைகளை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். இதே போல குர்ஆன் அல்லாஹ் ஜகாத்தை பற்றி சதகாவை பற்றி சொல்லியிருக்கிறான். இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் ஏராளமான சட்ட திட்டங்களுடைய விடயத்தை சொல்லி தந்திருப்பதை போல நான் இந்த ஹுதுபாவுடைய ஆரம்பத்தில் ஓதின மிக பெரும் நீளமான ஒரு ஆயத் குர்ஆன்ல அல்லாஹ் சூரா பக்ரா 282 வசனத்தை ஒவ்வொருவரும் எடுத்து படிங்க. இதுல அல்லாஹ் கடன் எப்படி கொடுக்கணும் என்பதை மிக தெளிவாக மிக அழகாக நடைமுறை பாஷையில் நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் விதத்துல ஒரு சிறிய பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பதை போல அல்லாஹ் கடன் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும் என்ற அந்த அழகான ஒரு தீர்வை அத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நிறைய பேர் புலம்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கொடுத்த கடனை எடுக்க முடியாமல் சிலர்கள் குடும்பத்தை இழந்து அதாவது மனைவியை இழந்து தான் வாழ்ந்த வீட்டை இழந்து வாகனத்தை இழந்து கடைசியில் நோயாளியாகி தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார். கேவலப்பட்டு இழிவுபட்டு இலக்காக கொடுத்த கடனை எடுக்க முடியாமல் அவருடைய பணத்தை இன்னொருவருக்கு கொடுத்து எடுக்க முடியாமல் கடைசியில் நோயாளியாக மிக கவலையான நிலையில் மரணிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எதனால குர்ஆன் சொல்லுது கடன் கொடுக்கும் போது இப்படி நீ கடன் கொடு, இப்படி கொடுக்கல் என்று சொன்னா உனக்கு தோல்வி ஏற்படும். கண்ணியமான சகோதரர்களே, கடன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், கடன் கொடுப்பது ஒரு இபாதத், ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதர் கடன் எடுத்திருக்கிறார்கள், கடன் கொடுத்திருக்கிறார்கள். கடன் என்பது ஒரு இபாதத் என்பதை மறந்துடுவானும், ஆனால் கடனை எப்படி கொடுக்கணும் என்ற அழகான முறையை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், கடன் கொடுப்பதற்கு முன்னால் சூரா பக்ராவுடைய 282 வசனத்தை படித்துட்டு கடன் கொடுங்க. இன்னைக்கு இந்த ஆயத்தை நாங்க படிக்காதது தான் நாம் ஒவ்வொருவரும் கடன் கொடுத்து விட்டு நாம் எங்களோட வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஏ முஃமின்களே, கடன் கொடுக்கும் போது யாருக்கு கொடுக்கிறீங்களோ அந்த கடனை நீங்க எழுதிக்கோங்கோ. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பலகீனம் என்னவென்றால், ஏண்ட தெரிந்தவர், ஏண்ட நண்பன், என்னோட மாஷா அல்லாஹ் நெருங்கிய நண்பர், எனக்கு நல்ல பழக்கம், உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, உங்களோட வாப்பவாக இருக்கலாம், உங்களோட சகோதரனாக இருக்கலாம், உங்களோட மகனாக இருக்கலாம், கடன் என்று வரும் போது அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய சொல்லித்தரக்கூடிய முறை, நீங்க எழுதிக்கோங்கோ. எழுதுவதற்கு ஒரு நீதிவானை, ஒரு லாயரை நியமித்துக்கோங்க. அவர் எழுதினதற்கு பின்னால யாரு கடன் எடுக்கிறாரோ எழுதியதை பார்த்து வாசிங்க. அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஏன், ஒருவேளை அவர் உங்களுக்கு 1 லட்சத்தை தந்துட்டு அவர் அக்ரிமெண்ட்ல 2 லட்சம் எழுதியிருக்கலாம். அதனால அல்லாஹ் சொல்றான், கடன் எடுத்ததற்கு பின்னால் எழுதியதற்கு பின்னால் அதை எடுத்து நீங்கள் படிங்கள். அதே போல மூணாவதாக அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், கடன் கொடுக்கும் போது 2 பேரை ஷாகிதாக சாட்சியாக வைத்துக்கோங்கோ. இன்னைக்கு நாங்க குடுக்கல் வாங்க செய்யறோம், அவர் பசார்ல பழையால் எனக்கு தெரிந்தவங்க நல்ல நல்ல மாஷா அல்லாஹ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் என்று சொல்லி அள்ளி அள்ளி கொடுக்கிறோம். கொடுத்ததற்கு பின்னால கொடுத்த கடனை எடுப்பதற்காக விவரப்படக்கூடிய கஷ்டம். ஆதாரம் எதுவும் கிடையாது, யாரு ஆதாரம் யாரு சாட்சி எதுவும் இல்ல. தெரிந்த முறையில நண்பன் என்ற அடிப்படையில, நம்பிக்கை என்ற அடிப்படையில் மார்க்கம் சொல்லல்ல, எந்த ஷாகிதும் இல்லாம கடன் கொடுங்க என்று மார்க்கம் சொல்லல்ல. ரெண்டு ஆண்களை நீங்க நியமிச்சுக்கோங்கோ, ரெண்டு பேர் கிடைக்கல் என்று சொன்னா ஒருவர் இருந்தா ரெண்டு பெண்களையும் ஒரு ஆணையும் வைத்து மூன்று பேரை சாகிதாக வைத்து கடன் கொடுங்க என்று மார்க்கம் சொல்லுது. இப்படி எல்லாம் இந்த ஆயத்துல சொல்லிட்டு மீண்டும் உற்சாகப்படுத்துறான். ஏ மக்களே, மீண்டும் சொல்கிறேன், சிறிய கடனாக இருந்தாலும் பெரிய கடனாக இருந்தாலும் எழுதி கொள்றத மறந்துடுவானோம், கட்டாயமாக எழுதிக்கோங்க. மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், எழுதி கொள்ளக்கூடிய விஷயத்துல நீங்க பொறுப்போக்கு செய்யவானோம். கண்ணியமான சகோதரர்களே, கடன் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அந்த அழகான முறையை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூட கிதாபுல் இஸ்திக்ராப் வ அதாஇத்துயூன் என்று தனி பாடமாக கடனுடைய சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பின்னர்களே, இதற்கு மாற்றமான முறையில் கடன் கொடுத்ததினால் தான் இந்த அஹ்காமாத்துகள் சட்டத்திட்டங்களுக்கு மார்க்கத்துக்கு முரணாக நம்பிக்கை அடிப்படையில் கடன் கொடுத்ததற்கு பின்னால் நாம் ஒவ்வொருவரும் கடனை திருப்பி எடுப்பதற்காக போலீஸ்லயும் கோர்ட்லயும் பின்னால நாங்க என்ன செய்யறோம், எங்கட கால நேரங்களை வீணாக்கி கொடுத்தவரை தேடி அவர் ஊர் விட்டு ஊர் ஓடி இருக்கிறாரு, நாடு விட்டு நாடு போயிருக்கிறாரு, அவரை தேடி எங்கட காலங்களை கழிக்கிறோம். மார்க்கம் சொல்லுது, இந்த அடிப்படையில நீங்க கொடுங்க, உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இது கடன் கொடுக்கக்கூடிய முறை. அடுத்த முறை கண்ணியமான சகோதரர்களே, கடன் எடுத்தவர்களை பார்த்து மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது, மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. குதுபாக்கல்ல இந்த ஆள்காட்டி விரலை பயன்படுத்த கூடாது, மக்கள் எச்சரிப்பது போல பயன்படுத்த கூடாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்கள்ல இந்த ஆள்காட்டி விரலை காட்டி செலுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விடயம் தான் கடனுடைய விஷயத்துல. கண்ணியமான சகோதரர்களே, மிக பயங்கரமான ஒரு பாவம் கடன் என்பது, ஒரு சுன்னத்தான். ஆனா எடுத்தவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் எங்கேயும் நன்மாராயும் சொல்லல. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நேரடியார்களே, அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் மன்னிக்கோனும். நிறைய எங்கட பழையவங்க சொல்லுவாங்க, விரலுக்கேத்த பீக்கம் இருக்கணும் என்று. ஆனா இன்றைக்கு எல்லாருக்கும் பேராசை, ஆசை இன்னொருவரை பார்த்து அவரை போல வாழணும், இருப்பதை கொண்டு போதுமான எண்ணம் போதும் என்ற தன்மையோட வாழையலா. ஆச்சரியம் என்னண்டா, கையில பாவிக்கிற போன் இன்ஸ்டால்மெண்ட் அதுவும் கடன்ல, அவர் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா அதுவும் கடன்ல, வீடும் கடன்ல, பாவிக்கிற வாகனம் கடன்ல, வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஐட்டம் எடுத்து அதுவும், எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய போட்டிருக்கக்கூடிய உடுப்பும் கடன்ல, உடம்ப தவிர அவருடைய முழு வாழ்க்கையும் கடன்ல தான் போகுது, முழு வாழ்க்கையும் எல்லாமே மாசம் மாசம் கற்றாராம். கண்ணியமான சகோதரர்களை, யூதர்களுடைய மிகப்பெரும் ஒரு திட்டத்துல ஒன்று தான், எதிர்காலத்துல நாங்க எல்லோரும் கடனாளிகளாக இருக்கணும், பின்னால நாங்க சம்பாதிக்க கூடிய பழத்தை முன்கூட்டியே அவங்க எங்களுக்கு இந்த உலகத்தை அலங்காரம் காட்டி வச்சிருக்கிறாங்க, நாங்களும் என்ன செய்யறோம், மாஷா அல்லாஹ் வட்டி இல்லை அம்மே, வட்டி இல்லை அம்மே என்று சொல்லி இன்ஸ்டால்மெண்ட் என்ற பேர்ல எல்லாமே வாங்கி குவித்திருக்கிறோம். ஏண்ட மௌத்து வந்துட்டா, ஏண்ட மகன் கடன் அடைக்கல் என்றா, ஏண்ட மனைவி கடன் அடைக்கல் என்றா, ஏண்ட உறவுகள் கடன் அடைக்கல் என்றா, இதுக்கு யாரு பொறுப்பு, இதுக்கு யாரு பொறுப்பு? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, குடும்பம் நடுத்தெருவில் இருக்க வேண்டிய வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நபி அவங்க அதிகமாக தொழுகையில ஒரு துவாவை கேட்பாங்க. அத்தகையாசில கடைசில ஃபர்ல சுன்னத்துல எல்லா தொழுகையிலும் ஒரு துவாவை கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸம் வல் மக்ரம், யா அல்லாஹ், பாவத்தை விட்டும் கடனை விட்டும் முன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு சஹாபியை கவனித்து உற்று நோக்கிட்டு வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் அதிகமாக இந்த துஆவை நீங்க கேட்கறீங்க, இந்த துஆவை அதிகமாக ஓதுவதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கடன் எடுத்துட்டா ஒரு மனிதன் ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு பாவத்தை செய்ய முயன்றுடுவான், ரெண்டு பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவான். பின்னால சொன்னாங்க, இன்ன ரஜுல இதா கரிம, ஒருவன் கடன் எடுத்துட்டா கொடுக்க முடியல என்றா ரெண்டு பாவம் செய்வான். அதுல முதலாவது பேசினா பொய்ய பேசுவான், பேசினா பொய்ய உரைப்பான். ரெண்டாவது சொன்னாங்க, கொடுத்த வாக்குக்கு மாறு செய்வான், கடன் கொடுக்க முடியவில்லை என்றா இந்த ரெண்டு பாவத்தையும் செஞ்சிருவான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நிலையார்களே, நிறைய பேருக்குள்ள பிரச்சனை என்னென்றா எடுத்த கடனை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. ஏன் கொடுக்க முடியாதுன்றா இன்னைக்கு ரெண்டு சாராரை பார்க்கலாம். ஒரு சாரார் கடன் எடுக்கும் போதே அவருடைய நீயத்து மையத்து, எடுக்கும் போதே அவருடைய நீயத்து கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடே எடுக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ஒருவர் கடன் எடுக்கிறாரு, மன் அகத அம்பாலன் நாஸ் யுரீது அதாஹா, எடுக்கும் போதே நல்ல நீயத், மன தூய்மை, நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், இதனால யாவரம் செஞ்சு இவருடைய கடனை கொடுக்கணும் என்ற எண்ணத்தோட கடன் எடுக்கிறாரு, நிச்சயமாக அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றுவான், வல்லாகி நிறைவேற்றுவான். ஆனா ஒருவர் கடன் எடுக்கிறாரு, அவருடைய நீயத்தே எப்படியாவது செக்க பம்ப் ஆக்கணும், இவருக்கு பொல்லு போடணும், இவரை ஏமாத்தணும், நீயத் மோசம், நீயத்து சரியில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரெண்டு தண்டனை, ஒன்று கடனையும் கொடுக்க முடியாது, இவர் செய்ய போற வியாபாரமும் லொஸ்தாகத்தான் வரும், செய்ய போற காரியம் விளங்காது, அது முசீபத்தாகத்தான் முடியும். ஒமன் அகத யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லா, அவனை அல்லாஹ் அழித்திருவான் என்று நபி அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கிறோம், நிறைய மக்களை பார்க்கிறோம் வீட்டில் இருக்க முடியாம, ஏன், கடன் எடுக்கும் போதே மோசமான எண்ணம், மோசமான அதாவது மோசமான நீயத்துகள், அதனால் தான் நாட்டில் கூட இருக்க முடியாமல் வெளிநாட்டுகளில் போய் இங்கு நன்றாக வாழ்ந்தவர்கள், நல்ல நல்ல வாகனத்துல வாழ்ந்தவர்கள் இன்று பலர்கள் வெளிநாட்டுக்கு போய் எனக்கு தெரிந்ததற்கு டொய்லெட்டும் கழுவி கொண்டிருக்கிறாங்க. காரணம், அதாவது பெருமைக்காக பகட்டுக்காக கடன் எடுத்து வாழ்ந்தவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், கடன் எடுத்தவர்கள் சிறந்தவர் யார் தெரியுமா, அஹ்சனுக்கும் கபாஆ, எடுத்த கடனை அழகாக திருப்பி கொடுக்க கூடியவர் இருக்கிறாரே, இவர் தான் உங்களில் மிக சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை, அதாவது கடன் எடுத்ததற்கு பின்னால் கொடுக்க கூடாது என்ற எண்ணம் உள்ளவர்கள் சிலர்கள், கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள் பலர்கள். ஆனா புகாரியில வரக்கூடிய கிதாபுல் கஃபாலா என்ற பாடத்துக்கு கீழால் 2169வது ஹதீஸ், 2169வது ஹதீஸ், இதை கட்டாயமாக எடுத்து படியுங்க, வீட்டிலையும் இந்த ஹதீஸ வாசிங்க. நபி அவங்க கடன் எடுத்தா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. முன்னைய காலத்துல பனு இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு மனிதன் ஒரு ஊருக்கு வருகிறார், கையில பணம் இல்ல, கடன் எடுக்கணும், ஒருவரிடத்துல 1000 தீனார் பொதுவாக சொல்வதாக இருந்தால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-70 லட்சம் சல்லி கடனாக கேட்கிறாரு. அப்ப அந்த தனவந்தர் கேட்கிறாரு, உனக்கு நான் பணம் தாரேன், எனக்கு ஷாஹித் யாரு, சாக்கி யாரு சொன்னார், இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச யாரும் இல்ல, சாக்கியாக வைக்கிறேன், சரி உனக்கு கஃபீல் பொறுப்புதார் யாரு, உனக்கு தர முடியாட்டு யார் மூலமாக தருவாய், அவர் சொல்றாரு, வகஃபா பில்லாஹி வக்கீலா, நான் அல்லாவே இதற்கு பொறுப்பாக சாட்டுகிறேன். இப்ப அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டதினால் 1000 தீனார கொடுக்கிறாரு. இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ் சொல்ல ஆசைப்படுறேன், அன்பான சகோதரர்களே, கடன் எடுங்க வானம் என்று சொல்லல, அல்லாட மேல சத்தியம் பண்ண வானம். நிறைய பேர் கடன் எடுக்கிறாங்க அல்லாவுக்காக, தாங்களே அல்லாஹ் மீது சத்தியமா திருப்பி தருவேன், இது லேசான பாவம் என்று நினைக்கிறாங்க. இமாம் புகாரி முஸ்லிம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க பதிவு செய்யறாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் 3 பேருக்கு எதிராக அல்லாவே வழக்கு கொடுப்பான், 3 பேருக்கு எதிராக அல்லாவே நீதிவானாக மாறிடுவான், அல்லாவே எதிர்ப்பாக மாறிடுவான். ரசூல்மார்கள் அல்ல, அன்பியாக்கள் அல்ல, அவுலியாக்கள் அல்ல, சுகதாக்கள் அல்ல, சஹாபாக்கள் அல்ல, அல்லாவே எதிராக மாறிடுவான். அன்பான சகோதரர்களே, நீதம் அளிப்பவனே அல்லாஹ், மன்னிக்க கூடியவனே அல்லாஹ், அவனே எங்களுக்கு எதிராக மாறினா யாரு மன்னிப்பது, யாரு எங்களை காப்பாற்றுவது, யாரு உதவி செய்வது? கண்ணியான சோழ, அதுல ஒருவர் யாரு தெரியுமா, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, 3 பேருக்கு எதிராக நான் எதிரியாக மாறுவேன். அதுல ஒருவர் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஏந்த பேரை சொல்லி ஏந்த வார்த்தையை பாவிச்சு, அல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, தாங்க நான் திருப்பி தருவேன் என்று ஏந்த பேரை பாவித்து எடுத்த ஒரு விடயத்தை மோசடி செய்யக்கூடியவன், எடுத்த கடன் அல்லாத பேரை சொல்லி எடுக்கிறாரு, கொடுக்காம ஏமாற்றக்கூடியவன், மோசடி செய்யக்கூடியவன், இவனுக்கு எதிராக நானே வாதிடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதர, அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணவானோ, பண்ணினாத கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். இந்த சம்பவத்துக்கு மீண்டும் வருகிறேன், இந்த மனிதன் பணத்தெடுத்து ஊருக்கு போறாரு, கொஞ்ச நாளைக்கு பின்னால கொடுக்க வேண்டிய டேட், 1000 தீனார்களை எடுத்துக்கொண்டு வாராரு, கடலோரமாக அந்த ஊருக்கு போவதற்கு வாகனம் கிடையாது. சரியான யோசனை, நான் சொன்ன வாக்க காப்பாற்றணுமே, பல தடவை சிந்திக்கிறாரு, யோசிக்கிறாரு, எந்த வழியும் இல்ல, ஒரு ஒரு மரக்கட்டை வருவதே, அந்த மரக்கட்டையை ரெண்டாக பிளந்து 1000 தீனார வச்சு ஒரு கடிதத்தை எழுதிட்டு அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறார், யா அல்லாஹ் உன்ன ஷாகிதாக வச்சே ஓண்டமே உன்ன கஃபீலாக பொறுப்பாக நியமித்து இந்த டேட்டுக்கு நான் இவருக்கு பணம் கொடுக்கணும், ஆனா போவதற்கு வாகனம் கிடையாது, எந்த போட்டுமே கிடையாது, ஆனா உன்ன நான் அதாவது ஓண்ட மேல வச்ச சாக்கிய நான் பொய்யாக்க விரும்பல, கொடுத்த டேட்டுக்கு கடனை திருப்பி கொடுக்கணும், ஓண்ட நம்பிக்கையில ஏதோ ஒரு நம்பிக்கையில இந்த மரக்கட்டைய கடல்ல போடுற அவருக்கு கொண்டு போய் சேர்த்து ரெண்டு மரக்கட்டைய கடல்ல போடுறாரு. அந்நியமான சகோதரர்களே, கடன் கொடுத்தவரு கடலோரம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மனிதன் வர வரைக்கும், அவருடைய உள்ளத்துல எண்ணம் பாருங்க தள்ளி எடுத்தாரு தரல்ல, ஆனால் மரக்கட்டை வருவது யோசிக்கிறாரு வீட்டுல சமைக்கணும் விறகும் இல்ல இந்த மரக்கட்டை எடுத்து போகலாம் என்று அந்த விறக மரக்கட்டை எடுத்து வீட்டுக்கு போய் ரெண்டாக பிளந்தா 1000 தீனாரும் கடிதமும் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு பின்னால் பணம் எடுத்தவர் மீண்டும் அந்த ஊருக்கு வந்து 1000 தீனாரோட வந்து பணத்தை கொடுக்கும் போது எடுத்தவர் சொல்றாரு, நீங்க அனுப்பின அந்த மரக்கட்டையில் அந்த பணத்தை எல்லாம் எனக்கு வந்து சேர்த்தான். என்ன சொல்ல வாரனெண்டா, இது வந்து பலகீனமான செய்தி கூட அல்ல. சஹீஹுல் புகாரில 2169வது வரக்கூடிய ஹதீஸ் எடுத்து படிங்க. எடுத்த கடனை கொடுக்கணும். கண்ணியமான சகோதரி, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கடன் எடுக்கும் போது சுபஹானல்லாஹ் இடுப்பு முள்ள எப்படியெல்லாம் வளைக்கலும் அப்படியெல்லாம் வளைக்கிறாங்க. ஹாஜி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜிக்கு போயிருக்க மாட்டார், ஹாஜியார் என்று சொல்லுறாரு. கடன் எடுக்கும் போது டயலாக் நம்பர் மொபிடல் ஹஜ் அடிசலல் எல்லா நம்பரையும் கொடுக்கிறாரு. அதிகமாக நான் பார்த்திருக்கிறேன், கடன் எடுக்கக்கூடிய அநேகமானவர்கிட்ட எல்லா வகையான சிம்மும் இருக்கும், எல்லா வகையான சிம்மும் இருக்கும், எல்லா நம்பரையும் கொடுத்திருப்பாரு. கடன் எடுக்கிற டேட்டுக்கு கால் பண்ணினா எல்லா இலக்கத்திலிருந்தும் கேட்கக்கூடிய மொழி ஒரே மொழி தான், ஒபாமத்து டயலாக் துரக்கத்தினே பிரதீட்சாரியா அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா சிம்மும் ஓப்ல இவர் நினைக்கிறார், திறமன் நினைக்கிறாரு, இவர்கிட்ட கட்சன் நினைக்கிறாரு, ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு போறாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பின்னால் ரெண்டு ஹதீஸ் சொல்லி ஹுத்பாவுடைய நிறைவுக்கு வருகிறேன். இன்னொரு விடயத்தை இதோட உங்களுக்கு யாப்பப்படுத்திக் கொள்ற மென்னையும் சேர்த்து, பலர்கள் கடன் எடுக்கிறாங்க, ஒரு தவணையை கொடுக்கிறாங்க, இந்த தவணையில நான் உங்களுக்கு கடனை தாரேன், இப்ப 20ஆம் தேதி எடுக்கிறாரு, வார மாசம் 20ல உங்களோட கடனை ஒப்படைக்கிறேன் என்று சொல்றாரு, 1 லட்சம் எடுத்துட்டு அந்த 20ஆம் தேதி கையில 1 லட்சம் இவருடைய இருக்குது, நல்லொரு டீல் ஒன்று வந்திருக்குது, நல்லொரு வியாபாரம் பிசினஸ் ஒன்று வந்திருக்குது, யோசிக்கிறாரு இதுல இது இந்த பணத்தை அதுல போட்டா இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த பணத்தை அதுக்கு மாத்துறாரு. கடன் கொடுத்தவருடைய கோல் வருவது, இவர் சொல்றாரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் தாமரம் தாங்களே, கொஞ்சம் டேட் தாங்களே, பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நல்ல யாபம் வச்சுக்கோங்க, எடுத்த கடனை கொடுக்க கூடிய டேட்டுக்கு கையில பணம் இருந்து அதை வேறொரு வியாபாரத்துக்கு போட்டு நீங்க செஞ்சா சுத்த ஹராம், சுத்த ஹராம், அதுல இருந்து வரக்கூடிய எல்லா வருமானமும் சுத்த ஹராம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரிக்கு, நிறைய பேர் பள்ளிக்கு வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க, கொடுத்த கடனை தாரார் இல்ல, கொடுத்த கடனை தாரார் இல்ல, மார்க்கம் சொல்றது சுத்த ஹராம். உங்களுக்கு கொடுத்த கடனை டேட்டுக்கு கொடுக்கிறாட்டு அவருக்கிட்ட அனுமதி கேளுங்க, அனுமதி கேட்டு அந்த பணத்தை ரோல் பண்ணுங்க. இல்லாம நிறைய பேருக்கு பணம் இருக்குது, கடன் எடுக்கிறாரு, கொடுக்கக்கூடிய டேட்டுக்கு கையில பணமும் இருக்குது, ஆனா மனம் கிடையாது, மனம் இல்ல, குடும்ப வேறொருடைய பணத்தை வச்சு இவர் முன்னுக்கு வர பாக்குறாரு. நீங்க முன்னுக்கு வந்தாலும் உங்களோட மரணத்துக்கு பின்னால அல்லாஹ் பரம்பரைய சோதிப்பான், அல்லாஹ் அந்த பணத்தை கொண்டு பரம்பரைய பிள்ளைகளை சோதிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அந்த ஜனாசாக்கள் அடக்கப்படக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருக்கிறாங்க, வானத்தை பார்த்தாங்க, திருப்பி கீழே பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொல்லிட்டு மௌனமாகிட்டாங்க. ஒரு நாள் முழுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதைக்கல்ல யாரோடையும். மறுநாள் காலையில சஹாபாக்கள் சொன்னாங்க, இது நல்லத்துக்கு இல்ல, போய் நபியிடத்துல கேக்குறாங்க, ஏன் யார் ரசூலுல்லாஹ் வானத்தை பார்த்து சுப்ஹான் அல்லாஹ் சொன்னீங்க? நபி அவங்க ஆச்சரியத்தோட சொன்னாங்க, மிகப்பெரும் ஒரு கடுமையான அதாப் இறங்கிருக்கிறது என்று சொல்லிட்டு உலகத்திலே இபாதத்துகள்ல மிகப்பெரும் இபாதத் அல்லாஹுடைய பாதையில போய் உயிர் தியாகம் செய்யறது, இது மிகப்பெரும் ஒரு இபாதத். அன்பான சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மதுடைய உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லவ் அன்ன ரஜுலன் குதில ஃபீ ஸபீலில்லாஹ்
ثم عاش ثم قتل في سبيل الله ثم عاش وعليه دين ما دخل الجنه حتى يقضى دينه اور மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில போறாரே ஷஹீத் ஆகுறாரே மீண்டும் உயிர் கொடுக்கப்படுது மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீத் ஆகுறாரே மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறது மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீத் ஆகுறாரே وعليه دين انا கடன் இருக்குதே கடனை கொடுக்காம மௌத் ஆகுறாரே அல்லாஹ்வுடைய சின்னங்க மா دخل الجنه அவருக்கு சொர்க்கம் போகேலா அவருக்கு சொர்க்கம் போகேலா கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே மிக முக்கியமான விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முனாஃபிக் நபி அவர்களுக்கு அநியாயம் செய்த நபி அவர்களுக்கு எதிராக நடந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு ஜனாசா தொழுவிக்க முன்னுக்கு வந்தாங்க ஒரு முனாஃபிக் ஜனாசா தொழுவிக்க முன்னுக்கு வந்தாங்க ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடத்துல ஒரு ஜனாசா வருது ஒரு ஜனாசா ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஃமினுடைய கலிமா சொன்ன ஒரு சஹாபியுடைய ஜனாசா முன்னால வைக்கப்பட்டிருக்குது நபி அவங்க கேட்கிறாங்க கடன் இருக்குதா சஹாபாக்கள் சொன்னாங்க இருக்குது சொன்னாங்க இவருக்கு என்னால ஜனாசா தொழிக்க முடியாது எனக்கு ஜனாசா தொழிக்க முடியாது அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் இந்த கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன் நீங்க தொழுவீங்க அன்பான சகோதரர்களே எங்கட கொழும்ப பொறுத்த வரைக்கும் குப்பியாவத்த அதே போல மாளிகாவத்த பத்திரமுள்ள தெஹிவள ஜாவத்த ஐந்து மையவாடி இருக்குது இந்த ஐந்து மையவாடியோட சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தா நான் பணிவாக விடயமாக வேண்டுக் கொள்கிறேன் இன்றைக்கு நிறைய ஜனாதாக்கள் அடக்கப்படும் போது ஒரு தவறு நடக்குது எல்லா ஜனாதாக்களையும் நடக்குது இந்த தவறு இன்றைக்கு ஜனாதா வைக்கப்பட்டிருக்குது பள்ளி ஹசரத் மைக்கேல் சொல்றாரு இந்த அப்துல்லாவுக்கு கடன் இருந்தா இவருடைய மகன் அப்துல் காதர் பொறுப்பெடுப்பாரு கண்ணியமான சகோதரர்களே சொல்லிட்டு ஹசரத் ஜனாதாவை தொழுவிக்கிறாரு யார் இந்த அப்துல் காதர் யார் இவருடைய மகன் ஒருவேளை லண்டன்ல இருப்பாரு வர முடியாம கண்ணியமான சகோதரர்கள் இல்ல இல்ல ஜனாசா வைக்கப்பட்டா வாப்பக்கு கடன் இருந்தா முன்னால மகன் வரணும் ஜனாதாக்கு முன்னால வந்து சொல்லணும் நான் தான் இவருடைய மகன் அப்துல் காதர் நான் தான் முஹம்மது வாப்பட கடனை நான் பொறுப்படுத்திருக்கிறேன்னு முகத்தை எல்லாருக்கும் முன்னால காட்டணும் அன்பான சகோதரர் எந்த ஜனாசால் இப்படி நடக்குது எந்த ஜனாசாலை இந்த சுன்னத் அமல்படுத்தப்படுவது கிடையாது அவர் அடக்கம் செஞ்சதற்கு பின்னால அப்துல்லா முஹம்மத் யார் இவருடைய மகன் என்று தேடி தேடியே வருஷ கடைசி பலர்கள் அழையிறாங்க கண்ணியமான சகோதரர்களே இது ஹஸ்ரத்துடைய பொறுப்பல்ல கடன் எடுத்தவருடைய வாயால் அவர் சொல்லணும் நான் தான் இந்த கடனை பொறுப்பெடுக்கிறேன் என்று கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இறுதியாக அன்பாக வினயமாக சொல்றேன் நாங்க கடனால் இல்லாம மூத்தாகணும் கடன் என்பது மிகப்பெரும் பாவம் மிகப்பெரும் கடன் கொடுக்காம மரணிப்பது மிகப்பெரும் ஒரு தவறு பாவம் மட்டுமல்ல எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட பரம்பரை பாதிக்கப்படும் எங்கட குடும்பம் கேவலப்படுத்தப்படும் ஏனென்று சொன்னா கடன் இல்லாம மௌத்தாவ முயற்சி செய்வோம் எங்களுக்கு இருப்பதை கொண்டு போதுமாக்குவோம் எல்லாருடைய அதாவது பர்ஸ்லையும் எல்லா வகையான பேங்க்ஸ் கிரெடிட் கார்டும் இருக்குது என்று சொல்லி நாங்களும் அதற்கு பேராசப்படக்கூடாது எல்லாரும் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல எடுக்கிறாங்க சொல்லி நாங்களும் பெருமைக்காக பகட்டுக்காக வாழக்கூடாது பலர்கள் அதாவது ரமலானுடைய காலத்துல கூட வந்து பெரும் பெரும் தனவந்தர்கள் அதாவது நல்ல மக்கள் ஆனா வந்து சொல்லுறாங்க ஹசரத் எனக்கு 7-8 கோடி இருக்குது இதை வித்தாலும் என்ன கடன் அடைக்கலா பலர்கள் கஷ்டத்தோடு வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க அதனால் அன்பான சகோதரர்களே கடன் கொடுக்கும் போதும் மார்க்கத்துடைய அடிப்படையில கொடுங்க கடன் எடுத்தவர்களும் மிக வினயமாக சொல்கிறேன் மௌத்துக்கு முன்னால எப்படியாவது கடனுக்குரிய ஏற்பாடை செஞ்சிட்டு மௌத்தாகுங்க அத கடனை நிறைவேற்றாத வரைக்கும் சுவனத்துடைய வாயல்ல எங்களுடைய கால் பாதத்தை வைக்க முடியாது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் வல்ல நாயன் அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கைய நம் எல்லோருக்கும் தருவானாக கடனற்ற வாழ்க்கைய தருவானாக யாரிடத்து கடன் எடுக்கக்கூடிய நிலைமையும் அல்லாஹ் உருவாக்காமல் இருப்பானாக யா அல்லாஹ் உன்னிடத்தில் நபி அவர்கள் கேட்ட துஆவை கேட்கிறோம் அல்லாஹும்ம இன்ன நஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம் யா அல்லாஹ் எங்கட கடனை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் எங்கட பரம்பரையை பாதுகாத்திரியா அல்லாஹ் கடன் எடுத்தவர்கள் இருந்தால் கொடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி கொடுச்சிரியா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால இந்த ரூ உடலை விட்டும் பிரியும் போது கடனை நிறைவேற்றியவர்களாக எங்களை மௌத்தாக்கிரியா அல்லாஹ் எங்களை எல்லோரையும் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ் இந்த மஜ்மால இந்த இடத்துல இப்படி ஒன்றாக இருப்பதை போல நாளைய கயாமத்துடைய நாளையில நாம் எல்லோரும் சாலிஹீன் முத்தகீன் சுஹதாக்கள் நாதாக்கள் அவுலியா சஹாபா பெருமக்களுடைய யா அல்லாஹ் அந்த மஹ்ஷர்ல ஒன்றாக இருந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நபியோடு நுழைந்து யா அல்லாஹ் உன்னுடைய லிகா சந்திப்பையும் உன்னுடைய ரிபா திருப்பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாயாக. வல்ஹம்துலில்